வாருங்கள் வாருங்கள் பலியின் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. என்றும் இனிதாய் வாழ ஒன்றாய் கூடிடுவோம், நினைந்தை பாடிடுவோம்.
வாருங்கள் வாருங்கள் பலியின் கலந்திடவே,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இறை இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பின் உறவுகளே, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு எந்நிலையிலும் அவருக்காக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இன்றைய வழிபாட்டிற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இத்தியாக பலியினில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தனர். சான்று பகர்ந்ததால் துன்பத்தை அனுபவித்தனர். துன்பத்தை அனுபவித்தாலும் மக்களை நல்வழிபடுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் வாழ்வு தரும் உணவான கிறிஸ்துவை நம்பி வாழ்வை பெற்றுக்கொண்டனர். இவர்களை போன்று நாமும் கிறிஸ்துவின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவருக்கு சான்று பகர்ந்து துன்பத்தின் மத்தியில் மகிழ்வுடன் வாழ வேண்டும், முன்வர வேண்டும். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நிகழ்வுகளின் நினைவால் மனம் தளர்ந்து போகாமல் தொடக்க கால கிறிஸ்துவர்களை போன்று விசுவாச சாட்சிய வாழ்வு வாழ பரமேந்தி இவ்வுன்னத பலியில் இணைவோம். மேலும் மாதா தொலைக்காட்சி வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், இருபால் உழைப்பாளர்கள் அனைவருக்காகவும் செவிப்போம், இறையாசீர் பெறுவோம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்
தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 1-8 வரை. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி
கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும்
கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
சொற்றடர்கள் 35 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார்.
இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, இயேசு சபையினர் கடந்த 70 ஒரு மாத இதழை வெளியிட்டு வந்தார்கள். அந்த மாத இதழுடைய பெயர் நற்கருணை வீரன் என்பது. கடந்த சில ஆண்டுகளாக அது தடைபட்டு நின்று விட்டது. மீண்டுமாக இந்த மாதத்திலிருந்து அவர் வெளியிட ஆரம்பித்திருக்கார்கள் புதுப்பொழிவோடு. அப்படிப்பட்ட அந்த இதழில இப்பொழுது புதிதாக வந்ததில் ஒரு அருமையான கதை ஒன்று நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த கதையினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் மூன்று மீன்கள். அந்த கதை இப்படியாக சொல்கிறது. ஒரு குளத்திலே மூன்று மீன்கள் வசித்து வந்தன. அந்த மூன்று மீன்களும் வெவ்வேறு வகையை சார்ந்தவை. அவர்களது குணமும் சிந்தனையும் கூட மாறுபட்டிருந்தது. எனினும் அந்த மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அவற்றில் ஒரு மீன் விதியை நம்பியது. அதாவது நமது வாழ்க்கையில நடக்கவிருப்பது எல்லாமே நடந்துதான் தீரும். அதனை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் கடினமாக உழைப்பதால் எந்த பயனும் கிடையாது என்று ஒரு மீன் நம்பியது. இரண்டாவது மீன் சற்று ஞானமும் விவேகமும் கொண்டது. அனைத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும், எதிலும் அவசரப்படக்கூடாது என்று வலியுறுத்தியது இந்த இரண்டாவது மீன். மூன்றாவது மீன் நம்பிக்கை கொண்ட மீன். இறை நம்பிக்கைதான் வாழ்வின் வழிகாட்டி என்று எண்ணியது இந்த மூன்றாவது மீன். ஒரு நாள் இந்த நம்பிக்கை கொண்ட மீன் கரையிலே இரண்டு மீனவர்கள் பேசிக்கொண்டதை கேட்கிறது. அந்த இரண்டு மீனவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாளை இந்த குளத்திலே நிறைய மீன் பிடிக்கலாம், தயாராக வந்துவிடு என்று ஒரு நண்பர் மற்றவர் நண்பருக்கு சொல்லுகிறார். இருவரும் முடிவு செய்கிறார்கள் மறுநாள் அந்த குளத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. தான் கேட்டதை இந்த நம்பிக்கை கொண்ட மீன் மற்ற இரண்டு நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டது. அவ்வாறு பகிர்ந்து கொண்டு நாம் வாய்க்கால் வழியே தப்பித்து விடலாம், வேறு வேறு குளத்திற்கு சென்று விடலாம் என்று சொன்ன பொழுது விதியை நம்பிய மீன் சொன்னது, விதி இருந்தால் நீ அகப்பட்டு கொள்வாய், ஏன் அலட்டி கொள்ள வேண்டும் என்று அலட்சியப்படுத்தியது. இரண்டாவது மீன், அவர்கள் வலையை முதலிலே வீசட்டும், பிறகு நாம் வழியை தேடலாம் என்று சொன்னது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மீன் மட்டும்தான் வாய்க்கால் வழியே தப்பித்து வேறொரு குளத்திற்கு சென்று விட்டதாக கதை நிறைவு செய்கிறது. அந்த கதையின் முடிவிலே அழகாக சொல்லுவார்கள், நம்பிக்கைதான் வாழ்வழிக்கும், அவன் நம்பிக்கை வாழ்வை அழிக்கும் என்று சொல்லி. காரணம், மற்ற இரண்டு மீன்களும் வலை வீசப்பட்டதால் பிடிக்கப்பட்டு சாப்பாடாக மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலே நம்பிக்கைதான் நமக்கு நங்கூரம். நம்பிக்கை கொண்டவர்கள்தான் வாழ்வை அனுபவித்து அந்த வாழ்வை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்ற அருமையான செய்தியைத்தான் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம் சவுல் திருச்சபையை துன்புறுத்தும் நிகழ்வை முன்வைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். சவுளுடைய துன்புறுத்தலினால் இன்னலுற்ற மக்களிலே மிக பலர் நம்பிக்கை கொண்டவர்கள். எனவேதான் அவர்கள் தாங்கள் சிதறடிக்கப்பட்டு சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி வந்ததாக முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதேபோல நம்பிக்கை கொண்ட பிலிப்பு செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு திரளான மக்கள் அவருக்கு செவி சாய்க்கின்றார்கள். அந்த செவி சாய்த்த மக்களிலே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் புதுமைகளை அனுபவித்தார்கள், மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதேபோல நற்செய்தியிலே நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னிடம் வருகின்ற பொழுது, நான் இறைவார்த்தை என்கின்ற உணவை தருவேன், அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பசியும் இராது தாகமும் எடுக்காது என்று எடுத்துச் சொல்கின்ற இயேசு குறைவின்றி நிறைவோடு வாழ்வர் என்ற உறுதியை முன்வைக்கிறார் இன்றைய நற்செய்தியிலே. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் அத்தகைய நம்பிக்கையை நமதாக்கி நிறைவை நோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய வழிபாடு. அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடும் வாழ்வை நாமும் அனுபவிக்கலாம். அந்த வாழ்வை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். காரணம், நம்பிக்கைதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நமது வாழ்வே அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவேதான் இந்த நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்வினுடைய அவசியம் அடித்தளம் என்பதை உணர்ந்த பவுலடிகளார் இந்த நம்பிக்கையை இறையியல் புண்ணியங்களில் ஒன்றாக முன்வைக்கிறார். தான் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் 13:13 எனவேதான் நம்பிக்கையை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அதிகம் சிந்தித்திருக்கின்றோம், அதிலே வளர வேண்டும் ஜெபித்திருக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்பிக்கையுடைய பயன் என்ன, நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது என்று நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது 4 வகையான மாற்றங்களை என்னால் சிந்திக்க முடிகிறது. முதலாவது, யாரெல்லாம் நம்பிக்கையிலே திளைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பேறு பெற்ற மக்கள். அவர்கள்தான் வாழ்வு என்ற கொடையை அனுபவிக்கின்ற பேரிலே வளர்கிறார்கள். இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே 17:7 இறைவசனத்திலே அழகாக சொல்லுவார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்கிறார். யாரெல்லாம் அவரிலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்ற மக்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவர் தான் அவருடைய நம்பிக்கையாக பிடித்து கொண்டு பயணிக்கிறார்கள் என்று எரேமியா இறைவாக்கினர் சொல்கிறார். அதே போல இரண்டாவது பயனாக நான் பார்ப்பது, நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கையிலே எதுவுமே ஒருபொழுதும் வீண் போகாது, அவருடைய வாழ்வு எப்பொழுதுமே செழித்தோங்கும் என்பதைத்தான் திருப்பாடல் 9:18 இறைவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, எளிய மக்களுடைய நம்பிக்கைக்கெல்லாம் எப்பொழுதுமே பயன் உண்டு என்பதை உணர்ந்த திருப்பாடல் ஆசிரியர் தான் அழகாக சொல்கிறார், எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி. மூன்றாவது பயனாக நான் பார்ப்பது, நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் தொடரலாம், துயரங்கள் வரலாம், வாழ்வே ஒரு போராட்டமாக மாறலாம். இந்த துயரங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நம்பிக்கை கொண்ட மக்கள்தான் ஆண்டவருடைய பேரன்பால் வழிநடத்தப்படுவார்கள் என்று நாம் இறைவார்த்தையை வாசிக்கிறோம். குறிப்பாக 32 திருப்பாடல் 10 இறைவசனம் சொல்லும், பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக 4 பயனாக நான் பார்ப்பது, நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய ஆற்றலை பெற்று வாழ்க்கையிலே பயணிப்பார்கள். இதைத்தான் எஸ்ஐயா புத்தகத்தில் 40:31 இறைவசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்று அழகாக இறைவாக்கின் எஸ்ஐயாம் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பயன்களையும் மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் இதை இறையியல் புண்ணியமாக பவுலடிகளார் நமக்கு சொல்கிறார். அந்த நம்பிக்கையை நமது வாழ்க்கையினுடைய அடித்தளமாகவும் ஆழமாகவும் அவசியமாகவும் கருதி பயணிக்க வரம் கேட்டு மன்றாடுவோம். காரணம், நம்பிக்கை என்பது நமது செயல்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது, செயல்களுக்கு இட்டுச் செல்கிறது. எனவேதான் நம்பிக்கை இல்லை என்றால் நமது வாழ்வும் பயனற்றதாகிவிடும், செயல்களும் செயலற்றதாகிவிடும். இதை உணர்ந்த யாக்கோப்பு தான் எழுதிய கடிதத்தில் 2:26 இறைவசனத்தில் நம்மை பார்த்து தெளிவாக சொல்லுவார். உயிர் இல்லாத உடல் போல, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்ததே. ஆமென்.